கேட்டு ஆறும் அறியாதான் கேடுந்து இல்லான் கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான் நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத்து உள்ளே நாயினுக்கு தவிசிட்டு நாயினேற்கே காட்டாதன எல்லாம் காட்டி பின்னும் கேளாதன எல்லாம் கேட்பித்து என்னை மீட்டேயும் பிறவாமல் காத்து ஆட்கொண்டான் எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானே.
இந்த பாட்டில் என்ன சொல்லுகிறார், என்ன வித்த பண்ணினாரோ தெரியலீங்க இந்த சாமி, என்ன என்னமோ ஆக்கிட்டாருங்க, என்னங்க அப்படி ஆக்குனாரு, அதை ஏன் கேட்கறீங்க அப்படின்னு பெருமானுடைய பெரும் கருணையை சொல்லுகிறாரு இந்த பாட்டில். அதாவது இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத சொல்லுகிறார். கேட்டு ஆறும் அறியாதான், அதாவது இறைவன் இத்தகையவன் என்பத கேட்டு அறிய முடியுமான்னு கேட்டா கேட்டெல்லாம் அறிய முடியாது. நான் அப்படி கேட்டேன் இப்படி கேட்டேன், யாரும் கேட்டு அறியாதான் என்பதுதான் இறைவனுக்குரிய இலக்கணம். அதாவது நீங்க என்னதான் இறைவனை பத்தி கேட்டாலும் அவை அனைத்தும் பாசஞானமே, நம்ம படிப்பது எல்லாமே பாசஞானம் தாங்க. எப்பன்னு கேட்டா இந்த வாக்கு மூலாதாரத்திலிருந்து வரும், நேர ஏறி வந்து இந்த கழுத்துல இருந்து வந்து நம்ம வாக்குக்கு வெளியே வரும்போது அந்த வாக்கு அசுத்தமாயாக ஆயிடும். தோன்றுகிற இடம் சுத்தமாயி, அது எங்க தோன்றுகிறது, நம்ம சிவதத்துவத்துல தோன்றும் வாக்கு, அது நம்ம உடம்புக்குள்ள மூலாதாரத்திலிருந்து மேல வந்து வெளியே வரும் பொழுது அது அசுத்தமாயாக ஆயிடும். எனவே வேத நூல் அனைத்துமே பாசஞானம்தான். இது நம்ம சிவஞான சித்தியால இந்த பாட்டு சொல்லுகிறார், பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரன் என்று குறிப்பிடுவார். இறைவன் பாசஞானத்துக்கும் கிடைக்க மாட்டான் பசுஞானத்துக்கும் கிடைக்க மாட்டான். எனவே இங்க சொல்லும்போது கேட்டு ஆறும் அறியாதான், எனவே யாரும் கேட்டு அறியாதான். எனவே இங்க கேட்டு என்பது பாசஞானத்தால் கேட்டுன்னு அர்த்தம்ங்க. கேட்டு அறியக்கூடியவனா அப்படி கேட்டா நாம கேட்டனால நான் இறைவன் அறிந்து விட்டேன் என்று சொல்ல முடியுமான்னு கேட்டா அதெல்லாம் அறிய முடியாது. நீங்க கேட்பதனால கொஞ்சம் தெளிவு பெறலாமே ஒழிய நான் முழுமையாக தெளிவு ஊற்றுட்டே எல்லாம் கிடையாது. இங்க கேட்டல் என்பது யாரும் கேட்டு அறியக்கூடியவன் அல்ல. எனவே என் நல்ல நூல்களை படித்திருந்தாலும் தெளிவு பெற்ற நிலையில பார்க்கும்போது யாரும் கேட்டு அறியாதவன் இறைவன். இங்க யாரும் என்று சொல்வதில் சத்தினி பாதர்கள் அல்லாத சாதாரண உலக மக்கள் என்பது பொருள். ஆக இறைவனை அறியக்கூடியல அவன் கேட்டு அறியாதான், யாரும் கேட்டு அறியாதான். இப்ப கேட்டு அறியாதான் அப்படிங்கும்போது கேட்டு என்ன சொல்லுக்கு கேள்வின்னு பொருள் உண்டு. நூலறிவால் அறிய முடியாதவன் இறைவன் அப்படின்னு அர்த்தம். கேட்டல் என்பது என்னங்க, கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கடல் கையால் தொழுது ஏத்த என்பது ஞானசம்பந்த பெருமானின் வாக்கு. நூலை படித்தல் அது கேட்டல், இந்த ரெண்டுமே என்ன, படித்தலாகட்டும் கேட்டலாகட்டும் எல்லாம் கல்விதான். கல்வி அறிவுக்கு இறைவன் அப்பாற்பட்டவன், இறைவனை கல்வி அறிவால காண முடியாது. அப்படி காணலாம் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தா பிரம்மன் என்னைக்கோ கண்டிருப்பார். பிரம்மன் கண்டுபிடி சரஸ்வதியினுடைய துணையோடு அந்த பிரம்மன் என்ன பண்ணிருப்பாரு, என்னைக்கோ முடிய கண்டிருப்பார், இன்னைக்கு வரைக்கும் காணல. எனவே கல்வி அறிவு இறைவனை காண்பதற்கு ஒருபோதும் பயன்படாது. அப்ப படிக்கவே வேண்டியதில்லை, எதுக்கு திருவாசகம்லாம் படிப்பானு கேட்டா, இந்த ஞான நூல் படிப்பதனால அறியாமை கொஞ்சம் விலகுங்க, கொஞ்சம் தான் விலகும். நீங்க திரும்ப திரும்ப திருவுருளை பற்றுவதற்கு துணை செய்யும், குருவின் உபதேசம் தாங்க நமக்கு அந்த ஞானத்தை பற்றுவதற்கு துணை செய்யும். உலகியல்ல நீங்க என்னதான் படித்துக்கொண்டு திரும்ப திரும்ப படித்தாலும் நூலால் படிக்கப்படுகிற அறிவு பாசஞானம் என்றுதான் சொல்லப்படும். அதனால இங்க சொல்லுகிறார். எனவே அந்த வகையில பார்க்கும்போது இங்க நமக்கு திருவருள் உபகாரத்தாலதான் இறைவனை உணர முடியும். நூலை வைத்துக் கொண்டு நான் இறைவனை பிடித்து விடுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமானா, பிடிக்க முடியாது. அவ்வளவு தூரம் வேண்டாங்க. வேதத்தை யாரு சொன்னா, இறைவன் தான் சொன்னான். அந்த இறைவன் வேதத்துக்கு அகப்படுகிற பொருளா அப்படி கேட்டா அகப்படாத பொருள். அவனானுங்க வேதத்தையே சொன்னான். அந்த அவன் சொன்ன வேதத்துக்கே அவன் சிக்க மாட்டான், ஏன்னா நுண்பொருளாக இருப்பான். எனவே முனைப்போடு தேடுபவருக்கு அவன் அறியக்கூடியவன் அல்ல. அதனால கல்வி அறிவினால் அறியப்படுபவன் அல்ல என்பதைத்தான் கேட்டு ஆறும் அறியாதான். அது மட்டுமல்ல, அவன் எப்படி கேடு ஒன்று இல்லான். கேடு என்ற சொல்லுக்கு அழிவுன்னு பேருங்க. இறைவனுக்கு எந்த காலத்தும் அழிவு என்பது கிடையாது. கேடொன்று இல்லான். நம்ம சுருக்கமா சொல்லணும், எப்படி இருக்கும் நடைமுறையில சொல்லணும் இந்த வார்த்தை கேடு கெட்டவன் அர்த்தம். நம்மளை யாராவது பார்த்து கேடு கட்டவன் சொன்னா எவ்வளவு கோவம் வரும் தெரியுங்களா? என்ன பார்த்தாடா கேடு கட்டவன் சொல்றேன்? அப்படி யாராவது சொன்னா மகிழ்ச்சி அடையணுங்க. ஏன் கேடு என்றால் அழிவு என்று பொருள். அழிவு இல்லாதவனுக்கு இன்னொரு பேர் கேடு கட்டவன் பேர். நாமெல்லாம் கேடு உடையவர்கள் தான், ஆனா நம்மளை யாராவது கேடு கட்டவன் சொன்னாங்கன்னா கோபம் வரும் நமக்கு. சிவபெருமான் கேடு இல்லாதவன். அது அப்படியே இலக்கிய சொல்லா சொல்லும் போது கேடு ஒன்று இல்லான். அத வழக்குல சொன்னீங்கன்னா கேடு கட்டவனையும் அவன். எங்க சிவருமான போய் இப்படி சொல்லலாமா? அவன் உண்மை இயல்பதுதான், அவன் எந்த காலத்தும் அழிந்து போகிற பொருள் அல்ல. எனவே கேடு ஒன்று இல்லான், கேட்டு அறியப்படுபவன் அல்ல, கேடு என்கின்ற அழிவும் இல்லாதவனாக நிற்பவன். அப்புறம் யார் அவன்? கிளையிலான். அவனுக்கு யாரு இல்லைன்னு கேட்டா அவன் கிளையில்லாதவன். அது என்ன கிளை அப்படின்னு கேட்டா நமக்கெல்லாம் இருக்கிற மாதிரி அம்மா அப்பா மனைவி குழந்தை அப்படிலாம் அவருக்கு யாராவது இருக்குதா? ஒன்னும் கிடையாதுங்க. தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி நிவாசல் வாக்கு. அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, மாமா கிடையாது, மச்சான் கிடையாது, ஒன்னும் கிடையாதுங்க. பாவம் ஆள் தனி ஆள். அவர் நினைச்சு பாருங்க, அவன் ஒன்றுமே ஒன்றும் இல்லாதவன், கேடு இல்லாதவன், கிளை இல்லாதவன். கிளை என்பது சுற்றம்னு பொருளுங்க. கிளை இல்லாதவன் நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆள் ஆய அன்பு செய்வோம் மடநெஞ்சே அரநாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருவான். இது பெருமானை சொல்லுதான் ஞானசம்பந்த பெருமான். நம்முடைய அடுத்த சந்ததியர் அடுத்தடுத்த சந்ததியருக்கெல்லாம் இறைவன் இன்பத்தை கொடுப்பான்னு சொன்னாரு ஞானசம்பந்த பெருமான். அங்க கிளை என்பது சுற்றம், அதேதாங்க. இவர் இங்கே இறைவன் எப்படிப்பட்டவன்? கிளை இல்லாதவன். நீங்க இறைவன் யார் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இறைவனுக்கு இல்லை. உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது? எனக்கு அப்பா இருக்கிறாங்க, அவனுக்கு கிடையாது. உங்களுக்கு அம்மா இருக்கிறாங்களா? அவனுக்கு கிடையாது. உங்களுக்கு மனைவி இருக்கிறாங்க, குழந்தை இருக்கிறாங்க, மாமா இருக்கிறாரு, மச்சா இருக்கிறாரு, வீடு இருக்குது, பணம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. நீங்க என்னெல்லாம் இருக்குது இருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எதுவுமே இல்லாதவன் இறைவன். ஒன்றும் இல்லாதவன் அவன். எதுவுமே இல்லாது இருப்பவன் தான் இறைவனுக்குரிய நிலை. அன்னைக்கு சொன்னாரு கிளை இல்லான். இப்ப மூணு செய்தி சொல்லிட்டாரு. கேட்டு அறியப்படுபவன் அல்ல, கேடு என்பது இல்லாதவன், சுத்தம் இல்லாதவன். மூணு சொல்லிட்டாருன்னா அவன் அப்படி அப்படியே அந்த பெருமான் கேளாதே எல்லாம் கேட்டான். அதாவது இப்ப நாம ஒன்றை அறிந்து கொள்வதற்கு ஒரு நூல் தேவைப்படுகிறது. நாம எதையாவது தெரிஞ்சுக்கணும், என்ன பண்றோம்? படிச்சுதான் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அறிவு படித்துத்தான் அறிந்து கொள்ளுகின்ற அறிவு, அல்லது படித்தவங்க சொல்லும் போது கேட்டு அறியும். இந்த ரெண்டு தான் நம்முடைய அறிவு. இறைவன் இந்த உலகத்தையும் நம்மை போன்றவரையும் ஏதாவது எப்ப அந்த மனிதனை பத்தி ஏதாவது நூல் இருந்தா கொடுப்பான். யாரும் எழுதியிருக்காங்க பாரு, அந்த நூலை வாங்கி படிச்சுத்தான் இறைவன் தெரிந்து கொள்ளணுமா என்ன? இந்த உலகத்தை அவன் படிச்சுத்தான் தெரிந்து கொள்ளணுமா? அதெல்லாம் கிடையாது அவனுக்கு. இது நம்மை போன்ற அறிவு கிடையாது அவனுக்கு. பேராற்றல், பேரறிவு, பெருங்கருணைன்னு சொல்வதுங்க. ஒரே நேரத்துல கோடான கோடி உயிர்களை அறிந்து நிற்கின்ற ஆற்றல் உடையவன் இறைவன். அதனால அவனுக்கு நூல் அறிவு எல்லாம் அவசியம் இல்லை. எனவே கேட்டு அறிகின்ற அறிவு அவனுக்கு கிடையாது. அதைத்தான் சொன்னாருங்க அங்கு எல்லாம் கேளாதே எல்லாம் கேட்டான். அதாவது கல்வி வாயிலாக அன்றியும் செவிப்புடன் வாயிலாக அன்றியும் எல்லாவற்றையும் ஒரே காலத்தில் அறிபவன் என்பதற்குத்தான் கேளாதே எல்லாம் கேட்டான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படி கேட்டா, நாம கேட்பதற்கு காது இருக்கணும். காது இருந்தால்தான் கேட்க முடியும். காது இருந்தாலும் கேட்காதவங்க இருக்கிறாங்க இல்லையா? நினைச்சு பாருங்க. இப்ப காது இருப்பவர்கள்லாம் கேட்பவர்களா? காது இருந்தால்தான் கேட்க முடியும். மாற்று கருத்தே இல்லை. சரி, காது இருக்கவங்க கேட்பாங்களா, ஏடா நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், எங்கடா பாத்துட்டு இருக்கிறேன், காதுல உழுகுதா இல்லையாடா, அது கேக்குறமா இல்லையா. அப்ப அது வாட்டுக்கு வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருப்பாரு, இவன் பாட்டுக்கு பக்கத்து டெஸ்க்ல உட்காந்து பசங்கிட்ட பேசிட்டு இருப்பான், எதையோ செல்ல வச்சு நோண்டிட்டு இருப்பான், அவர் அங்கிருந்து என்னடா பண்ணிட்டு இருக்கிற, நான் என்ன கத்திட்டு காதுல உழுகுதா இல்லையான்னு கேக்குறோம் இல்லீங்களா, இயல்பா பார்க்கணும். அப்ப காது இருந்தாலும் கேட்கிறோமா இல்லையே, இவன் எப்படிப்பட்டவன்லா, காது இல்லைன்னாலும் கேட்கக்கூடியவன், கேளாது எல்லாம் கேட்பான். அவன் நம்மளை போல கருவிகள் கொண்டு அறிபவன் அல்லங்க, நமக்கு ஒன்று அறிவதற்கு கண்ணு காது மூக்கு வாய் போன்ற கருவி வேண்டும். இறைவன் கருவிகள் கொண்டு அறிபவன் அல்ல, அது கருணையினால் அறிபவன். அதனால அந்த அதைத்தான் இந்த பாட்டில் சொல்லுகிறார். எனவே கேட்டு ஆறும் அறியாதான், கேடு ஒன்று இல்லாதான், கிளையிலான் கேடாதே எல்லாம் கேட்டான், காது இல்லாமலே செவி இல்லாமலே எல்லாவற்றையும் கேட்பவன். அர்ச்சனை சீட்டு வாங்கி பேர் எழுதி கொடுக்கலினா கூட உங்க விண்ணப்பத்தை கேட்பான், புரியுதுங்களா, சீட்டு வாங்கி எழுதி கொடுத்தா தான் அவர் அங்க முன்னாடி நிக்கிறவர் வந்து நட்சத்திரம் ராசி இதெல்லாம் ஒழுங்கா சொன்னா தான் சாமிக்கு போகுமா அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் எதுவுமே அங்க செல்லாது, இதெல்லாம் இல்லேனாலும் செவிக்கு இறைவன் செவிக்கு போகும். அன்போடு போய் அந்த கூட்டத்தில் எங்காவது ஒரு மூலையில் நின்னீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பத்தை அறிந்து கொள்பவன் இறைவன், நினைக்க நினைக்க அறிபவன், நினைக்க நினைக்க அறிபவன், இந்த நிமிடம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அறிந்து நிற்பவன் இறைவன். அதான் இறைவனை சொல்லும் பொழுது அன்பால் நினைவாதது உள்ள கமலத்தில் நினைத்த மாத்திரத்தில் வந்து ஏறலின் அப்படின்னாரு பரிமேலழகர். இறைவன் எப்படி பண்ண, அன்பால் நினைவாருடைய உள்ள கமலத்தினில் நினைத்த மாத்திரத்தில், நீங்க நினைச்சா உட்கார்ந்து இருப்பாருங்க, எப்ப சார் வந்தாரு, நினைக்க நினைக்க வந்துட்டாரு, அவர் அந்த மாத்திரை அளவுக்குள்ள வந்து சேர்ந்துடும். அதனாலதான் நினைத்தால் வருவான்னு சொல்லாம நினைத்தால் வந்து விட்டான், மலர் மீசை ஏகினான் அப்படின்னாரு. ஏகினான் என்பது இறந்த காலம், மலர் மீசை ஏகுவான்னு சொன்னா எதிர்காலம். நீ இப்ப நினைச்சினா நாளைக்கு உன் நெஞ்சில வந்து உட்கார்ந்துக்குவாயா அப்படின்னு வள்ளுவர் சொல்லி இருந்தார்னா பரவாயில்லைங்க. அவர் என்ன சொன்னாரு, இப்ப நினைச்சினா உட்கார்ந்துட்டு இருக்கிறாயா, எங்க இது இலக்கண முறையில மாறுபடுது இல்லையா, நினைச்சேன் இனிமேல் தானே வரணும் அவன், அப்ப இனிமேல் தான் வருவான்னு சொன்னா எதிர்கால சொல் காட்டணும், ஏகுவான்னு சொல்லணும், மலர் மீசை ஏகுவான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வான்னு சொல்ல வேண்டிய வள்ளுவ பெருமான் அப்படி சொல்லாம என்ன சொன்னாரு, மலர் மீசை ஏகினான், ஏகினான் என்பது கடந்த காலம், ஏங்க அவர் ஏகினான் வந்து அதுதான் எழுதினாருங்க பரிமேலர், நினைவாரது எப்படி நினைவார்னா, அன்பால் நினைவாரது உள்ள கமலத்தில் நினைத்த மாத்திரில் வந்து சேரலின் ஏகினார் என்று இறந்த காலத்தினால் குறித்தார்னர். திருக்குறள் எவ்வளவு மேலானதோ அவ்வளவு மேலானதுங்க பரிமேல் அழகருடைய உரை. அவர் வள்ளுவர் இதுதான் நினைச்சிருக்காரு, அவர் தாங்க எழுதுறாரு, இப்படிதான் இதான் உரையாசிரியருடைய நிலை. அது மாதிரி இங்க இறைவன் கேடு ஒன்று இல்லான், கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான். எனவே கருவிகள் வாயிலாக, கல்வி வாயிலாக அன்றியும் கருவி வாயிலாக அன்றியும் இறைவன் ஒரே காலத்தில் அறிபவன். இந்த குணத்துக்கு தாங்க இயற்கை உணர்வினன் ஆதல் என்று, எட்டு குணத்துல ஒரு குணம் இயற்கை உணர்வினன் ஆதல் என்று பேர், என் குணம் என்று சொல்லக்கூடிய நிலையில அதை குறித்திருக்கிறார். இதான் அப்பர் சாமி சொன்னாங்க, உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி, ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி. இப்ப நாமெல்லாம் ஓதினாத்தான் உணர்வோம், ஓதினாலும் உணர்வதில்லைங்கிறது நம்மளை போல இருக்கிறவங்க, ஓத ஓத உணர்வான் இறைவன் அப்படி ஓதி உணர்பவனா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது, ஓதாதே உணர்பவன். நீங்க போய் இறைவனுக்கு முன்னாடி போய் நின்னீங்கன்னா என்ன சொல்லணுங்கிறத நீங்க சொன்ன பிறகு அறிபவன் அல்லங்க இறைவன், நீங்க வந்து நிற்கும் போதே இவன் இருக்காத்தான் வந்திருக்கிறான்னு அறிபவன் தான் இறைவன். நீங்க எல்லாம் போய் நின்று, சாமி நான் இருக்காத்தான் வந்திருக்கிறேன், உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கிறேன், எனக்கு இத்தனை விண்ணப்பம் இருக்குது, இதெல்லாம் இன்னைக்கு சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கிறேன், அப்படியா சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு கொஞ்ச நேரம் இருந்தா உன்னோட முக்கியமான ஒருத்தர் வந்துட்டார் கொஞ்ச நேரம் இல்லப்பா அவரு சொல்லட்டும், அப்படி கேட்பவனா இறைவன், அப்படி கேட்கற மாதிரி என்ன ஆகிறது நினைச்சு பாருங்க. அப்படிலாம் இல்ல, இது புராணம் படிக்கும் போதும் கதைகளாக படிக்கும் போதுங்க நாம போய் நிக்கிறோம் அப்படி இப்படிலாம் வரும். நீங்க அப்படிலாம் உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அன்போடு போய் அந்த இடத்துல இப்ப கோபுரத்துக்குள்ள நுழைகிறீங்க. கோபுரம் கூட புற வழிபாட்டு, நீ எந்த இடத்துல இருக்கிறீர்களோ இருக்கிற இடத்துல பெருமானே அப்படின்னு நினைச்சா, நீங்க நினைப்பதற்கு உடனே அறிந்து அருள் செய்பவன் இறைவன். ஒரே ஒரு சான்று நீங்க பார்க்கலாம், அறிவாட்ட நாயனாருடைய புராணம். அப்படியே அரிசி சோறு இல்லைங்களா, சென்னல் அரிசி மாவடு செங்கீரை மூன்றையும் எடுத்துட்டு போறார். அந்த உடல் சோர்வு காரணமாக மயங்கி விழுகிறார். அப்ப மனைவியார் அவரை தாங்கிக்கிட்டாங்க. அந்த நெல் போன்றவையெல்லாம் அந்த நிலம் பிளந்து கிடந்தது, அதுக்குள்ள விழுந்துருச்சு. என்ன நினைச்சாரு, பெருமானே அமுதுசை அப்படின்னு நினைச்சாரு. ஏற்றுக்கொண்டான் நினைச்ச மாத்திரத்துல. ஆனா இவருக்கு இவருக்கு என்னன்னா, இறைவர் ஏற்றுக்கொண்டாரான்னு தெரியல. அதனால என்ன பண்ணாரு, தன் ஊட்டியை அறிய முற்பட்டார். அப்பதான் ஒரு கை வந்து பிடித்தது, அந்த மாவுடுவை கடித்த ஓசையை விடேல் என்ற ஓசையை கொடுத்தார். அதை சொன்னாருங்க, அடியனின் அறிவிலாமை கண்டும் என் அடிமை வேண்டி படிமிசை கமரில் வந்து அமுதுசை பரனே போச்சு. என் அறிவு எவ்வளவு மோசமான அறிவு தெரியுமா, சேத்துக்குள்ள விழுந்தத போய் சாப்பிடு சாமின்னு சொன்னனே நீ வந்து எடுத்துக்கிட்டே பெருமானேன்னு கேக்குறாருங்க. அறிவிலாமை கண்டும், நம்ம அறிவில்லாம இருக்கிறோம்னு தெரிஞ்சு சாமி அருள் செய்ய வர்றார். நினைச்சு பாருங்க, அறிவாக இருக்கும் நினைச்சு அருள் செய்ய வந்தாரு. பின்னாடி இவரே கேட்க போறார், அறிவனே அமுதே அடிநாயினேன் அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது அறிவிலாமை அன்றே கண்டு ஆண்டனால் அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே அப்படின்னு சாமிகிட்ட கேட்கிறார். ஏயா இன்னைக்கு எனக்கு அருள் செய்ய மாட்டேன்னு சொல்றியே, என்னை ஆட்கொள்ள அன்னைக்கு எங்கிட்ட அறிவா இருந்துச்சு. இப்படி கேட்கிறாருங்க மணிவாசர் பெருமா, அறிவு இருந்தா தான் அருள் செய்வேன் சொல்ற, இது அன்னைக்கே இல்ல நீ சொல்லி இருக்கணும். என்னன்னு, என்னை ஆட்கொள்ற அன்னைக்கு இந்த பாருப்பா அறிவு இருக்கவங்களாம் வாங்க அவங்களுக்கு மட்டும்தான் நான் அருள் செய்வேன் நீ சொல்லி இருந்தீங்கன்னா பரவாயில்ல, அன்னைக்கெல்லாம் ஒண்ணுமே சொல்லாம ஆட்கொண்ட பிறகு இன்னைக்கு ஏன் ஜாமி அருள் செய்ய மாட்டீங்கன்னு கேட்டா உனக்கு கொஞ்சம் அறிவு கம்மியா இருக்குது அதனால செய்யலன்னு சொன்னா நியாயமா சாமி அப்படின்னு இறைவன் கேட்கிறார் மணிவாசக பெருமா. அதனால இறைவன் கேட்டு அறிபவன் அல்ல. இயற்கை உணர்வினன் ஆதல் எண்குணம் என்று இறைவனுக்கு உண்டு. அதுல ஒரு குணம் இயற்கை உணர்வினன் ஆதல். அதனால அவன் கேட்டு ஆறும் அறியாதான் கேடுந்து இல்லான் கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான். நீங்க இந்த பாட்டின் பொருள் விளங்குனான் தாங்க நீங்க திருவாசகத்தை படிக்கும் போது கரைய முடியும். நினைக்கும் போது அறிகிறானே, எது எந்த விதமான ஊடகங்களும் இல்லாமல் அறிபவன். நீங்க உங்க கருத்தை வெளிப்படுத்துவதற்கு என்ன வேண்டி இருக்குதுங்க, ஏதாவது செயல் வேண்டும் இல்லைங்களா. வாய் பேச தெரியாதவங்க கூட ஒரு செய்கை காட்டணும், அப்பதான் இவர் என்னங்கன்னு தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப நாம் நினைப்பை ஏதாவது வகையில் வெளிப்படுத்த வேண்டும். எங்க வேறொரு ஆளுக்கு, பெருமானுக்கு அப்படிலாம் இல்லைங்க. நீங்க நினைக்க நினைக்க அறிபவன் பெருமான், கருவிகள் இல்லாத அறிபவன். நான் போய் சிவலிங்கத்தை போய் பாக்குறோமே, அவருக்கு என்ன காது இருக்குதா, கண் இருக்குதா, மூக்கு இருக்குதா, ஒண்ணுமே இல்லை. ஆனா இப்ப நான் போய் சாமிட்டு சொன்னா, ஏய்யா அந்த சாமிக்கெல்லாம் கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் இருக்குது, இந்த சிவலிங்கத்துல வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லையே, இந்த சாமிட்டு நான் சொல்லலாமா, காது இருக்குதா, அவருக்கு காதே இல்லையே, அவர் எப்படிங்க கேட்பாரு. இந்த கேள்வியில நமக்கு வரணும், சாமியை பார்க்கும்போது ஏங்க இந்த சாமி காதே இல்லையே, ஏன் ஏன் இந்த சாமிக்கு முகம் இல்லை அப்படின்னு தான் வரணும் பதில். அப்படி கேள்வி வந்தா தான் இது ஏன் இப்படி இருக்கிறான்னு பதில் சொல்ல முடியும். ஆக இந்த அடிப்படை நாம அதனால இங்க சொன்னாரு, அவன் கருவிகள் இல்லாது கேட்பவன். எனவே எந்த விதமான கருவி அவனுக்கு வேண்டியது இல்லை. அதுதான் அந்த வரியில சொல்லியிருக்கிறாரு, கேளாதே எல்லாம் கேட்டான். அதுக்கப்புறம் சொன்னாரு பாருங்க, நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத்து உள்ளே. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஐயா சிவபெருமான் அருள் செய்யற நாளுங்க இன்னைக்கு, அவரை எப்படியாவது பார்த்தர்லாங்க அப்படின்னு தூங்காம கண்ணு விழிச்சிட்டு இருந்தாங்க. சிவராத்திரி பாரு எல்லாரும் நாலு காலம் போய் பார்க்கணும், எங்க முதல் வரிசையில் உட்கார்ந்து பாக்கணுங்க, பின்னாடி எங்க அது போயிடாதீங்க, அதிசயம் பண்ணும்போது பார்க்காம வேற போறோம். அதனால முதல் வரிசையில போய் கூட்டத்துல முண்டிட்டு போய் உட்காந்து ஒரு 1000 வாட்டி கிட்ட இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம முன்னாடி போய் உட்காந்து கொடுத்து வாங்கிக்கலாம். அவங்க உட்காந்து பார்த்து கண் விழிச்சுக்கிட்டே பெருமானை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்கதான் விட்டுட்டாராம் அவரு, இது நல்லா வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தாருங்க, அவரை எழுத்து இங்க வாப்பான்னு கூட்டிட்டு வந்து அருள் செய்த எப்படி இருக்கும். அதத்தாங்க சொல்ல, நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத்து உள்ளே நாயினுக்கு எல்லாரும் கோயிலுக்குள்ள விழிச்சிட்டு இருந்தாங்க. எங்க பெருமானை பார்க்கணும், பெருமானை பார்க்கணும்னு காலையில இருந்து விரதம் இருந்து சாப்பிடாம இருந்து அப்படியே முதல் வரிசையில உட்கார்ந்துகிட்டு தூங்காம அப்படியே கண்ணை இமைக்காம பெருமானை பார்த்து பார்த்து உட்கார்ந்து இருந்தா அவங்களுக்கெல்லாம் அரிசியை விட்டு போட்டு நான் எங்கேயோ சுத்திட்டு கிடந்தேன். எங்க நாய் சுத்திட்டு இருக்கிற மாதிரி சுத்திட்டு கிடந்தேன், என்ன பாக்குறதுக்கு வந்துட்டானுங்க அங்க. இதுதாங்க மணிவாசருடைய நினைப்பு. நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத்துள்ளே நாயினுக்கு என்ன பண்ணாரு? ஐயோ அதை ஏன் கேக்குறீங்க? அவன் என்ன பண்ணாரு தெரியுங்களா? எனக்கு கொண்டாந்து ஆசனத்தை போட்டு இது மேல உட்கார்ந்துக்கடான்னு சொல்லிட்டானுங்க. நாயினுக்கு தவிச்சிட்டுனர். தவிசுனா இருக்கை, பொத்தவிசுன்னு சொல்லுவாருங்க. அதாவது சும்மா சுத்திட்டு இருக்கிறவன் கொண்டாந்து சட்டசபையில போய் இந்தாடா இந்த சீட்ல உட்காந்து, ஏது முதல்வர் சீட்ல உட்காந்துக்க அப்படின்னா எப்படி இருக்கும்? எங்க இதுக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணும், எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்படும், அப்புறம் எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து முதல்வர் தேர்ந்தெடுக்கணும், இதெல்லாம் ஒண்ணுமில்லாம கூட சீட்டை உட்கார வச்சுட்டாங்கண்ணா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. நாளைக்கு நீங்க காலையில முதல்வர்னு சொன்னா என்ன ஆகுன்னு நினைச்சு பாருங்க. தூக்கம் வராது, தலையும் முடியாது, வாழும் முடியாது, என்ன பண்ண போறோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த நிலைமை தாங்க என் நிலைமைங்கிறார். ஏன்னா அது அது வேண்டும் வேண்டும்னு சொல்லி நாமினேஷன் தாக்கல் பண்ணி மக்களை போய் பார்த்து பிரச்சாரத்துல போய் கலந்து கட்சி சீட்டு கொடுத்து அப்புறம் மக்கள் தேர்வு செய்து அப்புறம் ஒரு ஊரியா சட்டசபைக்கு போய் அப்புறம் முதல்வர் பார்த்து நான் ஏற்கனவே ரொம்ப நாள் இருந்துட்டேன் நீ ஒரு தடவை முதல்வரா இருறா அப்படின்னு சொல்லி வந்தா பரவாயில்ல. இது என்ன ஆச்சுன்னே தெரியலையும், திடீர்னு காலையில பார்த்தா நீ முதல்வருங்கிறாங்களே என்னங்க ஆச்சு அப்படின்னு எப்படி நம்பவே முடியலைங்க. அதேதாங்க இப்ப எனக்கும் ஆச்சுங்கிறார். நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத்துள்ளே நாயினுக்கு தவிச்சிட்டு, நாயை கொண்டாந்து சிம்மாசனத்தை உட்கார வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி எனக்கு இறைவன் கொடுத்துட்டான் இறைவனுடைய அருள் சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்தின் மீது என்னை உட்கார வச்சிருக்கிறான், இது அருளின் மீது என்னை அமர வைத்திருக்கிறாங்க இந்த பெருமா. இதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலைங்க. இப்படி ஒரு கருணை, அதுவும் அது வேண்டும் என்று காத்துக்கொண்டு இருப்பவர்களை விட்டுட்டு எனக்கு இந்த நினைப்பே இல்லைங்க. இப்படி ஒண்ணு இருக்குதுன்னே எனக்கு தெரியாது. நான் நாய், நாய்க்கு என்ன தெரியுமா பேருங்க? பொதுவா சொல்லுவாங்க நிக்கிறதுக்கு நேரம் இல்ல, அதுக்கு வேற இனம் வடக்கையும் தெக்கையும் சுத்திக்கிட்டே இருக்குங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னு தெரியும், எங்கேயாவது நாய் கட்டி போட்டுக்கிற நாய வீட்டுல கழட்டி விடுங்க, காம்பவுண்டுக்குள்ள இருக்கிற நாய் பாருங்க திடீர்னு உட்கார்ந்துட்டே இருக்கும், தெக்க ஓடும், கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க இந்த கூடியாரம் ஏன் போகுதுன்னே அது தெரியாது. ஏன்னா அது நிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க. இப்படிதான் நம்ம புலப்பு, நாய் புலப்பா போச்சுங்கம்போ இல்லைங்களா? இயல்பா சொல்லிருப்பா, ஏங்க நிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு கிடக்கிறோம். அது மாதிரி குறிக்கோள் இல்லாத ஓடிக்கொண்டு இருப்பது போல உலக வாழ்க்கையில இங்க போனா கிடைக்குமா, அங்க போனா கிடைக்குமா, அங்க போனா பாக்குறீங்க. ஏண்டா சும்மா வந்துருங்க, சும்மா வந்துருங்க, சும்மா போனவங்க இந்த பக்கம் சும்மா சும்மா வந்து வந்து போயிட்டு இப்படியே உடந்து கொண்டு இருக்கிற நம்மை அந்த பெருமான் ஆட்கொண்டு ஒரு பெரும் கருணையை செய்திருக்கிறார். அதான் சொல்லுகிறார், நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத்து உள்ளே நாயினுக்கு தவிச்சிட்டு. அட இருக்கையை கொடுத்தானே அது மட்டுமான்னு கேட்டா அதுக்கப்புறம் ஒன்னு செஞ்சான் பாருங்க. என்ன செஞ்சான்? நாயினிற்கே காட்டாதன எல்லாம் காட்டி, இதுவரைக்கும் யாருக்கும் காட்டாத ரகசியத்தெல்லாம் எனக்கு காட்டிட்டாங்க. அப்ப அப்படி என்னப்பா உனக்கு காட்டினாங்க? இந்த கஜானாவை திறந்து காட்டி இதா பாரு தங்கமா பாத்துக்க, இதோ பாரு இதெல்லாம் வைரமா இருக்குது அப்படின்னு இதுவரைக்கும் திறக்கப்படாத கதவை திறந்து யாருக்குமே காட்டப்படாத ஒன்றை எனக்கு காட்டிட்டான். அப்படியா அப்படின்னு கேட்டா அப்படித்தான். ஏன்னு கேட்டா இங்க எது தங்கம் எது கொட்டி கிடக்குது எதுன்னு கேட்டா நாம யாருன்னே நமக்கு தெரியாம கிடக்கிறோம், இறைவன் யாருன்றே தெரியாம கிடக்கிறோம், நாம் ஏன் இந்த இறைவனை அறியாம இருப்பதுக்கு எது தடையாக இருக்கிறது என்று தெரியாம கிடக்கிறோம். இதெல்லாம் இன்னது 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 இன்னதுன்னு ஒன்னொன்னா சொல்லி 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 என் அறிவுல பதியுமாறு செய்து விட்டான் ஐயா. இதாங்க இருக்கக்கூடிய நிலை. எனவே காட்டாதன எல்லாம் காட்டி பின்னும் கேளாதன எல்லாம் கேட்பித்து. அப்ப காட்டாதன எல்லாம் எது காட்டுனா அப்படி கேட்டா இதுதான் ஆன்மா என்று காட்டினான், இதுதான் பாதம் என்று காட்டினான், இதுதான் பதி என்று காட்டினான். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. எனவே பதியாகிய இறைவனை நாம் எப்படி காண முடியும்? அவன் காட்டினால் தானே காண முடியும். எனவே காட்டாதனவெல்லாம் காட்டி பின்னும் கேளாதனவெல்லாம் கேட்பி. அப்ப காட்டாதன காட்டி என்பதற்கு பதி பசு பாசம் இந்த முப்பொருளை எனக்கு காட்டினான். அவன் காட்டலன்னா நம்ம நாம யாருன்னு அறிந்து கொள்ள முடியுமா? நான் யார் அப்படி கேட்டா அறிய முடியாது. இதான் கோத்துமில் சொல்வார், நானார் என் உள்ளமார் ஞானங்களால் என்னை ஆர் அறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டில மேல். இறைவன் குருவடிவமாக வந்து எனக்கு அறிவுறுத்தவில்லை என்று சொன்னால் நான் என்னை அறிந்திருக்க மாட்டேன். என்னை அறியாத போது எது பாசம் என்று அறிந்திருக்க மாட்டேன், எது பதியாகி இறைவன் என்று அறிந்திருக்க மாட்டோம். எனவே வந்தான், காட்டினான். எதை காட்டினான்? இதுவரைக்கும் நான் யார் என்ற உண்மை எனக்கு தெரியாது. இந்த உலகம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. உலகம் என்பது இது, நீ என்பது இது, இதோ பதியாகி இறைவன் இது என்று அந்த முப்பொருளுடைய உண்மையை அதனுடைய அளவை இலக்கணம், அதுக்கப்புறம் அந்த உயிர் இறைவனை பற்றுவதற்கான சாதனம், சாதனத்தினுடைய பயன் என்று பிரமாணம் இலக்கணம் சாதனம் பயன் என்று ஒன்றொன்றாக எனக்கு காட்டினான். அவன் வந்து காட்டலன்னா எனக்கு இதெல்லாம் தெரியாது. எனவே காட்டாதன எல்லாம் காட்டி பின்னும் கேளாதன எல்லாம் கேட்டு. அப்ப காட்டாதன காட்டி என்பதற்கு இங்கு என்னென்ன காட்டியிருக்கிறார்? பதி பசு பாசம் இவற்றின் இயல்பை காட்டியிருக்கிறான் என்று பொருள். பொது இயல்பு சிறப்பு இயல்பு எல்லாவற்றையும் காட்டினான். அதுக்கப்புறம் என்ன பண்ண? பின்னும் அதுக்கப்புறமும் எது ஒன்றுமில்லாத எனக்கு, தகுதி இல்லாத எனக்கு வேற என்னங்க பண்ணான் அப்படின்னு கேட்டா கேளாதன எல்லாம் கற்பித்தான். எது நேற்று வரைக்கும் எனக்கு அஞ்செழுத்துனா என்னன்னு தெரியாது, குரு உபதேசம்னா என்னன்னு தெரியாது, எனக்கு உபதேசத்தை செய்தான், ஐந்தெழுத்தை சொன்னான், இதெல்லாம் நான் இதுவரைக்கும் கேட்டதே இல்லைங்க. ஓ இதெல்லாம் உண்டா, இப்படி ஒரு மந்திரம் இருக்குதா, இதான் பெருசா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அதெல்லாம் கேட்க வச்சான். இதுவரைக்கும் நான் காதல கேட்டதெல்லாம் வேற வேறதான் கேட்டேன், இப்ப என் காதல என்ன கேட்க வச்சிருக்கிறாரு? இதுவரைக்கும் கேட்காததை கேட்க வைத்திருக்கிறான். ஆக காட்டாதனவற்றை காட்டி கேளாதனவற்றை எல்லாம் கேட்க வச்சாங்க. இதெல்லாம் எதுக்கு சார் உங்களுக்கு இப்படி எல்லாம் செஞ்சாரு? வேற ஒன்னும் இல்லைங்க, நான் மீண்டும் இன்னொரு தாயின் கருவுக்கு செல்லக்கூடாது என்று கருணையோடு என்னை ஆண்டான். இதெல்லாம் எதுக்காகன்னு கேட்டா காட்டாதன எல்லாம் காட்டி பின்னும் கேளாதன எல்லாம் கேட்பித்து. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா என்னை மீட்டேயும் பிறவாமற் காத்து ஆட்கொண்டான். இன்னொரு தடவை நான் போய் தாயின் கருவுக்குள்ள போய் சிறைபடாமல் அந்த 10 மாத இருட்டுக்குள்ள போய் சிக்கிக் கொள்ளாமல் என்னை காப்பாத்திட்டானுங்க. நினைச்சு பாருங்க, சிறை நம்ம எப்படி ஒரு தவறு செய்தானா அவனை கொண்டு சிறையில போடுவாங்க. இன்னைக்கு உலகில் நடைமுறையில் இருக்குது, ரொம்பவும் கொடுமை செய்ய நினைவு பண்ணுவாங்க, டார்க் ரூம்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஏன் அந்த இருட்டுக்குள்ள இருக்கு இருக்கு அவனால் அந்த துன்பத்தை நினைந்து நினைந்து வருந்துவான். அவனை சித்திரவதைக்கு உள்ளாக்குவதற்கு ஒரு அடிப்படை இருட்டு அறை. நீங்க பழைய கால திரைப்படங்களை பார்க்கலாம், பாதாளத்துக்குள்ள கொண்டு போய் போட்டு ஒரு கல்லை போட்டு நகர்த்தி அவனை மூடி வச்சிருவாங்க, இருட்டுக்குள்ள கடப்பான். இன்னைக்கும் கைதிகளை நீங்க சில நேரங்களில் பாத்தீங்கன்னா அந்த அவனை தண்டிக்கக்கூடிய நிலையில பல வகை இருக்குதுங்க, அதுல ஒரு வகை இருட்டு அறையில் அடைத்து வைத்திருப்பது. இருட்டுக்குள்ள அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. எவ்வளவு நேரம் தான் நீங்க இருட்டுல உட்காந்துக்க முடியும்? கொஞ்ச நேரம் இருட்டுல உட்காந்துக்கு தோணும், நல்லா தான் இருக்கும். உங்களை இருட்டுல முழுக்க அடைச்சி வச்சுட்டா உங்களுடைய படாத பாடுபடுவது அந்த நிலைமையை சொல்லுல வராதுங்க, அனுபவிச்சதான் தெரியும். இது நாம அனுபவிக்கிற எப்ப தெரியுங்களா? தாயின் கருவுக்குள்ள கிடக்கும் போது 10 மாதம் இருட்டுக்குள்ள கிடக்கிறோம். அப்ப நினைப்போங்க, என்ன தெரியுமா நினைப்பான், டே இனிமேல் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு. ஆனா வெளியே வந்தேன்னு என்ன நினைப்போம்? எல்லாத்தையும் மறந்துடுவோங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே உலகத்துல ஆஹா இந்த வாழ்க்கை தாங்க வாழ்க்கை அப்படின்னு இதையே அனுபவிச்சு கிடப்போம். என்னைக்கு மறுபடியும் அந்த நினைப்பு எப்ப வரும்? வரவே வராது. அது யாருக்கு வரும் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு குருநாதன் கிடைத்து உபதேசம் கிடைத்தா தான் அந்த போல இருட்டுக்குள்ள மீண்டும் செல்லக்கூடாது என்கிற நினைப்பு வரும். அதனாலதான் நீட்டேயும் மீண்டும் பிறவாமல் காத்து ஆட்கொண்டான். யாரு? எம்பெருமான். யார் அவன்? இப்படி எல்லாம் செய்தாரே, இது என்னங்க? எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானே, என்னமோ வித்த பண்ணிட்டானுங்க. இப்ப அவன் செய்து விச்சைனர், விச்சை என்பதற்கு வித்தை அவன் நீங்க சொல்ற மாயாசாரம், என்னமோ பண்ணிட்டான்யா. இந்த மாயாஜாலம் பண்ணுனா அவ்வளவுதாங்க. அப்ப தாயுக்குள் போய் அந்த கருவுக்குள்ள விழுகிற என்ன அதுக்குள்ள போகாம காப்பாத்திட்டான். அப்ப இந்த பாட்டு அப்படி நினைச்சு பாருங்க, கேட்டு ஆறும் அறியாதான். இறைவன் கேள்வி ஞானத்தினால் அறியப்படுபவன் அல்ல. அவன் எப்படிப்பட்டவன், கேடு என்பது இல்லாதான். அவனுக்கு கிளை என்கிற சுத்தமும் கிடையாது. எனவே கேட்டு ஆறும் அறியாதான், கேடு ஒன்று இல்லான், கிளையிலான். எப்படி கேட்டான், கேளாதே எல்லாம் கேட்டான். செவி முதலாகிய கருவிகள் இல்லாமலே எல்லாவற்றையும் கேட்பவன் கேளாதே எல்லாம் கேட்டான். அப்படி கேட்ட அந்த பெருமான் என்ன என்ன பண்ணாரு, நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத்துள்ளே நாயினுக்கு தவித்திட்டு நாய் போந்து கிடந்த எனக்கு ஒரு இருக்கையை கொடுத்து என்ன பண்ணிருக்கிறாரு, சும்மா கடந்த என்ன சிவனடியார் என்கின்ற நிலைக்கு உயர்த்தி எனக்கு உபதேசத்தை கொடுத்து தீக்கை கொடுத்து ஐந்தெழுத்தை கொடுத்து நான் யார் என்று எனக்கு காட்டி உலகத்தின் இயல்பை காட்டி இறைவனை அடைவதுதான் மனித வாழ்க்கையின் அடிப்படை என்பதை எனக்கு சொல்லி இத்தனையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. காட்டாதன எல்லாம் காட்டி பின்னும் கேளாதனவெல்லாம் கேட்பித்து என்னை மீட்டேயும் பிறவாமற் காத்து ஆட்கொண்டான் என் பெருமான், என்னுடைய தலைவன். எதுக்கு இவர் இப்படியெல்லாம் செய்தது என்னுடைய பெருமான் தான். இது என்னவென்று சொல்வது, வித்தை என்று வியந்து நிற்பதை தவிர எனக்கு வேறொன்று தெரியலீங்க. எம்பெருமான் செய்தித்த விச்சைதானே என்று சில இந்த இறைவன் ஆட்கொண்டதை வித்தை என்று போற்றுகிறார். இதாங்க நிலை. இந்த பாட்டுல மணிவாசகர் சொல்லியிருக்கல, செய்த சித்தாந்த நுட்பம் உரிய இடம் இந்த பாட்டு. கேளாதன கேட்பவன், காட்டாதன காட்டுபவன் நமக்கு, அவன் யாரு, அவனுடைய இலக்கணம் சொல்லிட்டாரு, நாம எப்படி கிடந்தோம் சொல்லிட்டாரு, நம்ம அப்படி கிடந்த நமக்கு எவ்வளவு பெரிய கருணையை செய்திருக்கிறான் என்பது இந்த பாட்டை. நீங்க திருவாசகம் தான், அதனாலதாங்க வெளிநாட்டு அறிஞர் ஜி யு போப் போன்றவங்க எல்லாம் இந்த திருவாசகம் நினைக்கும் போதெல்லாம் அழுதுக்காங்க. இந்த இவ்வளவு பெரிய ஞான கருவூலமாகிய சொத்து நம்ம கையில் இருக்குது, நம்மனால அதை நினைத்து நினைத்து பார்க்க முடியாது. இந்த ஒரு பாட்டை நீங்க நினைத்து பாருங்க, நீங்க உலகத்து இப்படி ஒரு பாட்டை எங்கேயாவது தேட முடியுமா நினைச்சு பாருங்க, எங்கேயுமே இல்லை. திருவாசக மணிவாசகருடைய அனுபவம் அப்படியே பிழிந்து கொடுத்திருக்கிறார். நாம என்ன நிலையில கிடக்கிறோம், நம்ம எல்லாம் இறைவன் இப்படித்தாங்க ஆட்கொண்டிருக்கிறார். நாம எங்கேயோ சுத்தி கடந்தோம், நம்ம எல்லாம் ஆட்கொண்டிருக்கிறார். அவன் அருள் பெற வேண்டும் என்று காத்து கிடப்பவர்கள் கிடக்க அவங்களை விட்டு போட்டு நாம இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்தி கிடந்த நம்ம எல்லாவா ஆட்கொண்டிருக்கிறான் இறைவன். இதை நினைச்சு பாத்தீங்கனாகவே அழுகை வந்துடும். சாமி என்னை எப்படி கடந்த நம்மளை கொண்டாந்து இப்படி கொண்டாந்து வச்சிருக்கிறானே என்று நினைத்தோம் என்று சொன்னாலே அதை உணர முடியும். எனவே இந்த பாடல் அதுதான் நமக்கு காட்டியிருக்கிறார்.